ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
உரிய காலத்தில் தரிசனம் செய்தல் வேண்டும். சிவபெருமானை தரிசித்தல் என்பது எனக்கு விரும்பியதான காலத்தில் நான் சிவனை தரிசிக்கலாமா? இன்றைய காலகட்டத்தில் சுற்றுலா தலங்கள் ஆக இருக்கக்கூடியதான பல திருத்தலங்களில் மதியம் கூட தரிசனம் செய்யலாம் என்பதான ஒரு நிலைமை இருந்து வருகிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடியதான ஆலயங்களை ஆன்மீக தலங்களாக பார்க்காமல் அதனை ஒரு சுற்றுலா தலங்களாக பார்த்து மதியம் கூட தரிசனம் செய்யலாம், 2 மணிக்கு கூட தரிசனம் செய்யலாம், அவை அனைத்தும் உச்சிதமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே அமைகின்றது. அவ்வாறு தரிசனம் செய்வதற்கு உரியதான நேரம் காலம் தேவை. பயனற்று போகிவிடும் அகாலத்தில் செய்யக்கூடியதான தரிசனம் என்பதை ஸ்வதேச காலையோரேவ யஜ்ஞாக இஷ்ட பலப்பிரதாக அந்யதேசே அந்யகாலேச்ச தே ஏவ அனிஷ்டப்பிரதாக மதாக. பூஜை என்னும் யாகத்திற்கு, அதாவது பூஜையே ஒரு யாகமாக கூறுகிறார் இந்த இடத்தில், உரிய இடம் உரிய காலம் ஆகிய இரண்டும் தேவை. இறைவனை தரிசிக்க சுமார் காலை 1:30 முதல் 12:30 வரை, அதிகபட்சமாக அனைத்து ஆலயங்களும் 12:30 வரை தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் பக்தர்கள். மாலை 4:00 அல்லது 4:30 முதல் 9:00 வரை தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த சமயத்தில்தான் தரிசனம் செய்தல் வேண்டும். மதியம் 2 மணிக்கு தரிசனம் செய்யலாமா என்றால், மதியம் 12 மணிக்கு மேல் தெய்வங்களை குறித்து செய்யக்கூடியதான வழிபாடுகள் செய்தல் கூடாது என்பது நமது இந்து மதத்தில் இருக்கக்கூடியதான ஒரு விதியாகும். எனவே இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் 5:30 முதல் 12:30 அல்லது 12 மணிக்குள்ளாக, மாலை 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்குள்ளாக தரிசனம் செய்தல் நல்ல பயனை கொடுக்கக்கூடும் என்பதை நாம் உணர வேண்டும். பூஜை என்னும் யாகத்திற்கு தேசம் காலம் ஆகிய இரண்டுமே விரும்பிய பயனை தரும். மற்ற தேசத்திலும் கூறப்படாத பிற இடத்திலும், அதாவது ஆலயம் கட்டுவதற்கு யோக்கியதம் இல்லாத இடத்தில் ஏதேனும் ஆலயம் கட்டப்பட்டிருந்தால் அது சொல்லப்படாத இடம் என்று கருதுதல் வேண்டும். உரிய காலம் அல்லது ஏற்ற புண்ணிய கால நேரம் இல்லாத பொழுதும் செய்யப்படுவது விரும்பாத தீமையையே தரக்கூடும். எனவே பூஜையை உரிய காலத்தில் உரிய புனித இடத்திலேயே செய்து பயனடைதல் வேண்டும் என்பதை அறிக. நாம் நமது இஷ்டத்திற்கு போல் திருக்கோவிலுக்கு செல்லலாம், என்னிடம் வசதி இருக்கிறது, எனக்கு வாய்ப்பிருக்கிறது என்றெல்லாம் கருத்தில் கொண்டு ஆலயத்தில் இருக்கக்கூடியதான சிவனாரை நமது விருப்பம் போல் சென்று தரிசிக்கலாம் என்பதான எண்ணம் அறவே கூடவே கூடாது. அவ்வாறு மோகத்தினால் எவனேனும் தரிசிப்பானே எனில் அவன் தீமையையே அடைவான். அவ்வாறு தரிசித்தலை விட தரிசிக்காமல் இருப்பதே நல்லதாகும். வெளியூரில் ஏதேனும் சுவாமி தரிசனத்தின் பொருட்டு நாம் சென்றால் கூட அந்த ஊர் பழக்க வழக்கத்தின்படி அந்த ஆலயம் 8 மணிக்கு நடை திறக்குமோ காலையும் மாலையும், 8 மணிக்கு சென்றுதான் நாம் தரிசிக்க வேண்டுமே தவிர, நான் வெளியூரிலிருந்து வருகிறேன், என்னிடம் செல்வங்கள் நிறையாக இருக்கின்றது, கோவிலை இப்பொழுதே திறங்கள், திறந்து தரிசனம் செய்து வையுங்கள் என்றெல்லாம் நாம் கூறுதல் உச்சிதமன்று. அந்த ஊரின் பழக்க வழக்கப்படி யாதொரு விஷயம் நடத்தப்படுகிறதோ அதனை அனுசரித்தே நாம் தரிசனம் செய்தல் வேண்டும். அதுவே மிக சாலச்சிறந்தது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக திருக்கோவிலுக்குள் செல்பவர்கள் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டிய சமயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தோற்றத்தில் செல்லுதல் வேண்டும். இன்று நிறைய நபர்கள் திருக்கோவிலுக்குள் செல்லும் பொழுது நெற்றியில் திருநீர் இல்லாமல், ஒரு நாகரீகமான ஆடை அணியாமல், சொல்லுவதற்கே சற்று கூச்சமாக இருக்கின்றது, பெண்கள் தலைகளை விரித்து போட்டுக்கொண்டு அதை போல்லாம் செல்கிறார்கள். அதை அனைத்தும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றும் கூட கேரள தேசத்தில் ஆடவர்கள் அனைவரும் மேலே வஸ்திரம் அணியாமல் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதான ஒரு நியதி பல ஆலயங்களில் இருக்கின்றது. ஒரு நாகரீகமான ஒரு ஆடையினை அனைவரும் அணிதல் வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனெனில் பரம்பொருளை தரிசிக்க செல்கிறோம், அதற்கு உச்சிதமான ஒரு தோற்றத்துடன் நாம் செல்லுதல் வேண்டும். ஒரு அதிகாரியை பார்க்க செல்கிறோம் என்றால் நாம் எந்த அளவு ஒரு பயபக்தியுடன் அதற்கு தேவையான தோற்றத்துடன் நாம் செல்கிறோம். ஒரு பிரதமரை பார்க்கிறோம் என்றால் அனைவரும் அதற்கு உண்டான தோற்றத்தில் செல்கிறோம். உலகிற்கெல்லாம் பிரதமராக இருக்கக்கூடியதான சாக்ஷாத் பரமேஸ்வரன், அவரை தரிசிக்க செல்லும் பொழுது எந்த ஒரு பயபக்தியுடனும் ஒரு ஆன்மீக தெய்வீக தோற்றத்துடனும் நாம் செல்லுதல் வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். முதல்படியாக விபூதி என்று சொல்லக்கூடியதான பஸ்மத்தினை அணிந்து ஆலயத்தினுள் செல்லுதல் வேண்டும். நிறைய நபர்கள் ஆலயத்தினுள் செல்லும் பொழுது திருநீறு தரித்திருப்பதே இல்லை. அவ்வாறு சென்று இறைவனை தரிசித்தால் அது மிக பெரியதான ஒரு தீமையையே கொடுக்கும். சைவர்களை பொறுத்தவரையில் மணி என்றால் அது ருத்ராட்சம், மந்திரம் என்றால் அது ஸ்ரீ பஞ்சாட்சரம், ஔஷதம் என்றால் அது திருநீறு. மணி, மந்திர, ஔஷதம் என்று பொதுவாக கூறுதல் உண்டு. இந்த மணிகளை அணிந்தால் இன்ன பயன் கிடைக்கும், இந்த மந்திரங்களை ஜபித்தால் இன்ன பலன் கிடைக்கும், இந்த மூலிகைகளை உட்கொண்டால் இந்ததான பலன் கிடைக்கும் என்றெல்லாம் பலவாறாக ஆயுர்வேதம் போன்றதான சாஸ்திரங்களிலும் தந்திர சாஸ்திரங்களிலும் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. ஆனால் அவைகள் அனைத்திற்கும் மேலாக சைவர்களை பொறுத்தவரையில் மணி என்றால் அது ருத்ராட்சமே, மந்திரம் என்றால் அது ஸ்ரீ பஞ்சாட்சரமே, ஔஷதம் என்றால் அது சாக்ஷாத் பஸ்மமே. எனவேதான் திருஞான சம்பந்தர் பெருந்தகை ஔஷதம் என்று சொல்லக்கூடியதான திருநீற்றினை பற்றியும் மந்திரம் என்பதான ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை பற்றியும் மிகச் சிறப்பாக பதிகங்கள் எழுதியுள்ளார். அவர் ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து யாதெனில் ஞானசம்பந்தர் மணியாகிய ருத்ராட்சத்தை பற்றியும் எழுதியிருக்கக்கூடும், காலப்போக்கில் அவைகள் நமது கைகளுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் என்பதான ஒரு கூற்றும் ஆராய்ச்சியாளர்களால் வைக்கத்தக்கது. எனவே அது ஆராய்ச்சி செய்த பிறகே முடிவெடுக்க வேண்டியதான விஷயம். தற்பொழுது நம்மிடத்தில் விபூதி மற்றும் பஞ்சாட்சரத்திற்கான பதிகங்கள் காணப்படுகின்றன. அப்பேற்பட்டதான முக்கியம் வாய்ந்ததான விபூதியை தரித்து கொண்டே ஒருவன் ஆலயத்திற்கு செல்லுதல் வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த விபூதி என்பது பஸ்மம் என்றும் க்ஷாரம் என்றும் ஐஸ்வர்யம் என்றும் பலவாறாக கூறப்பட்டுள்ளது. இந்த விபூதியினை பற்றி பல பெருமைகள் கூறப்பட்டுள்ளது. அது யாதெனில் பாசயத்யகிலம் ஞானம் நித்யம் பாசயதே சயது பக்ஷணாத் சர்வ பாபானாம் பஸ்மேதி பரிகீர்த்தியதே பஸ்மஸ்நான விஹீனஸ்து சிவபூஜாம் ந காரயேத். கடைசி வரியானது மிக முக்கியமானது. பஸ்மஸ்நான விஹீனஸ்து, எவன் ஒருவன் திருநீறு பூச்சு செய்யவில்லையோ அவன் சிவபூஜாம் ந காரயேது. சிவபூஜை செய்வதற்கோ அல்லது செய்விப்பதற்கோ அருகதை அற்றவனாக இருக்கிறான். இந்த ஸ்லோகத்தினுடையதான முழு அர்த்தத்தினையும் பார்ப்போம். எல்லா ஞானத்தையும் வெளிப்படுத்துவதாலும் எப்பொழுதும் ஒளி வீசுவதாலும் எல்லா பாவங்களையும் உட்கொண்டு புனிதப்படுத்துவதாலும் அதற்கு பஸ்மம் என்று பெயர். இன்றும் கூட பலர் ஏதாவது ஒரு சுத்தமில்லாததான ஒரு சூழ்நிலை இருக்குமே எனில் அச்சமயத்தில் பஸ்மஸ்நானம் செய்து கொள் என்று கூறுவார்கள். சாஸ்திர திருஷ்டியாக பஸ்மஸ்நானம் எந்த சமயத்தில் செய்தல் வேண்டும், நீரினால் செய்யக்கூடியத ஸ்நானம் எந்த சமயத்தில் செய்த வேண்டும் என்றெல்லாம் பல நியமங்கள் இருக்கின்றது. அவைகளுக்கு ஒரு பொதுவாக பஸ்மஸ்நானம் என்பதை அனைவரும் செய்து கொள்ளலாம். அப்பேற்பட்டதான பஸ்மஸ்நானம் அனைத்து விதமான பாவங்களையும் போக்கடிக்கக்கூடியது. பஸ்மம் என்ற பெயர் விபூதியான திருநீருக்கு விளங்குகிறது. இதனை முறை அணிதலாகிற பஸ்மஸ்நானத்தை செய்யாமல், நெற்றியில் மேனியில் திருநீர் அணியாமல் சிவபூஜையை ஒருபொழுதும் செய்யக்கூடாது. எனவே சிவாலயத்தினுள் நாம் செல்கிறோம் என்றால் வெட்கம் ஏதும் இன்றி நாம் திருநீர் பூசிக்கொள்ளுதல் வேண்டும். இச்சமயத்தில் ஒரு சிறிய சம்பவம் ஒன்று ஞாபகம் வருகிறது. திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பஸ்மம் ஸ்நானம் எப்பொழுதும் செய்தவராக இருப்பார். அதாவது அதனை திரிபுன்ற தாரணம் என்றும் கூறுவார்கள். அந்த விபூதியினை குழைத்து நெற்றியில் இட்டு கொண்டிருப்பார். அவ்வாறு அவர் அந்த தோற்றத்துடன் செல்லும் பொழுது யாரோ ஒரு சிலர் அவரை பார்த்து தார் ரோடு செல்கிறது பார் என்றாராம். அச்சமயத்தில் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள், என்னை போன்ற தார் ரோடுகள் தார் சாலைகள் மற்றவர்களின் பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும், ஆனால் உன்னை போன்றவர்கள் குட்டிச்சுவரை போன்றவர்கள் என்று நகைச்சுவையாக கூறினார் என்று காதால் கேட்டதான செய்தி இது. ஆழ்ந்து நோக்கினால் ஒருவருடையதான பயணத்திற்கு பாதையாக அமைதல் என்றால் ஆன்மீக பயணத்திற்கு பாதை என்பதான ஒரு அர்த்தமும் நமக்கு இந்த இடத்தில் தோன்றுகிறது. எனவே பஸ்மஸ்நானம் என்று சொல்லக்கூடியதான திருநீர் பூச்சினை எப்பொழுதும் செய்தே இருத்தல் வேண்டும். மேலும் அந்த திருநீர் அணிவதின் பயன் யாதெனில், சர்வ தீர்த்தேஷு யத் ஸ்நானம் சர்வ யக்ஞேஷு யத் பலம் தற்பலம் கோட்டி குணித்தம் பஸ்மஸ்நானேன சித்தியதி என்கிறது சுப்ரபேதம் என்பதான ஆகமம். சர்வ தீர்த்தேஷு யத் ஸ்நானம், அனைத்து விதமான புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்தால் யாதொரு பயன் கிட்டுமோ, சர்வ யக்ஞேஷு யத் பலம், அனைத்து விதமான யாகங்கள் ஜோதிஷ்டோமம் அக்னிஹோத்திரம் என்றெல்லாம் பலவிதமாக யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த யாகம் செய்வதன் மூலமாக யாதொரு பயன் கிட்டுமோ, தற்பலம் கோட்டி குணிதம், அதைவிட கோடி மடங்கு அதிகமாக கிடைக்கும். எதனாலெனில், பஸ்மஸ்நானேன சித்தியதி, திருநீற்று பூச்சினால் ஒருவனுக்கு யாகத்தினால் கிடைக்கக்கூடியதான பயனை விட, புண்ணிய தலங்களில் சென்று நீராடுவதின் பயன்களை விட அதிகமான பயன் இந்த விபூதி தரித்தலாலேயே கிடைக்கும் என்பதை நாம் உணருதல் வேண்டும். எனவே ஆலயத்தினுள் செல்லும் அனைவரும் பஸ்மஸ்நானம் என்பதை தவறாமல் செய்து விபூதி பூச்சினை பூசிக்கொண்டே ஒருவர் செல்லுதல் வேண்டும். அடுத்தபடியாக ருத்ராட்சமாலை என்பதை அதற்கென்றே ஒரு தனி சிறப்பு சொற்பொழிவு கூட வைக்கலாம். பொதுவாக அன்றாடம் ஆலய தரிசனத்திற்கு செல்லும் பொழுது ஒரு இளந்தங்கொட்டை அளவிற்கு இருக்கக்கூடியதான மாலையினையே தரித்தல் வேண்டும். இது பொதுவான ஒரு விஷயம். அனைவருக்கும் தெரிந்ததே 54, 108, 27, 36 போன்றதான எண்ணிக்கைகளில் அந்த ருத்ராட்ச மணிகள் இருக்கலாம். அது ஒரு சிலர் ஒத்தை ருத்ராட்சம் என்று சொல்லக்கூடியதான கண்டருத்ராட்சம் என்று சொல்வார்கள், அந்த கண்டருத்ராட்சம் தரித்து கொண்டிருக்கலாம். அல்லது மேற்கூறியதான மாலைகளை தரித்து கொண்டிருக்கலாம். அதற்கு மேரு என்பதான நடுநாயகமான ஒரு மணி இருத்தல் வேண்டும் என்றெல்லாம் பலவாறாக அதற்கு இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளன. அவ்வாறான ருத்ராட்ச மாலை என்பதை எப்பொழுதும் தரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு செல்பவர்கள் ருத்ராட்சம் நீங்கலாக வேறு எந்த மாலையையும் தரித்தல் என்பது தேவை கிடையாது. ஏனெனில் ருத்ராட்சத்தை தரித்தல் மூலமாகவே அனைத்து விதமான பயன்களும் கிட்டும். வேறு எந்த மாலைகளும் ஒரு ஆச்சாரியனுக்கோ ஒரு பக்தனுக்கோ தேவையே கிடையாது. விபூதி பூச்சு அவரவர்கள் ஆசிரமத்திற்கு தகுந்தாற்போல் வேஷ்டி உடுத்தி கொள்ளுதல் மற்றும் ருத்ராட்சம் தரித்தல் இவைகள்தான் மிக சிறந்ததான சிவச்சின்னமாக அமைகின்றது. மேலும் ஆலய தரிசனத்திற்கு பெரும்பாலும் வெள்ளை வேஷ்டி அணிதலே உச்சிதம் என கருதப்படுகிறது. மற்ற ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அதன் நியமம்படி காவி நிறத்தில் இருக்கக்கூடிய வேஷ்டியோ சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வேஷ்டியோ அவரவர்கள் பக்தர்களின் விருப்பம் போல் தரித்து கொள்ளலாம். ஆனால் சிவாலயத்திற்கு வரும் பொழுது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியதான வேஷ்டி அணிதலே உச்சிதம் என பலகாலமாக இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இது. எனவே ஆலயத்தினுள் செல்பவர்கள் ருத்ராட்சம் தரித்தல் வேண்டும். இதனை ருத்ராட்சத்தின் மூலமாகவே ஜபமும் செய்தல் வேண்டும் என்பதாக ஸ்கந்த புராணம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதில் கூறப்பட்டுள்ளது. அக்ஷசூத்திரம் வினாவத்ச ஜபம் சர்வம் ச வர்ஜயேத்து தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ருத்ராட்சைர் ஜபமாரபேத் ருத்ராட்சமாலையா ஜப்தோ மந்த்ரோ அனந்தகா பலப்பிரதா அருத்ராட்ச ஜபும்சாம் தாமன் மாத்திர பலப்பிரதா என்கிறார் ஸ்கந்த புராணத்தில். ஸ்கந்த புராணம் சிவபுராணம் போன்றவைகளும் நமது சைவத்திற்கு சித்தாந்த சைவத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியதான புராணங்கள். அதில் அக்ஷசூத்திரம் வினா இந்த ருத்ராட்ச மாலைக்கு கண்டிகை மணிமாலை என்று பெயர், அக்ஷசூத்திர மணிமாலா என்று பெயர் என பல பெயர்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றை இங்கு சொல்கிறார். அக்ஷசூத்திரம் என்று சொல்லக்கூடியதான ருத்ராட்ச மாலை இல்லாமல் எவன் ஒருவன் ஜபம் செய்கிறானோ அவன் அந்த ஜபத்தினை செய்தல் கூடாது. எவன் ஒருவன் ருத்ராட்ச மாலை அணியாமல் ஜபம் செய்ய நினைக்கிறானோ அவன் அவ்வாறு செய்தல் கூடாது. தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ருத்ராட்சைர் ஜபமாரபேத். எனவே பெருமுயற்சி எடுத்தாவது ருத்ராட்ச மாலையினை அணிந்து கொண்டு ருத்ராட்ச மாலையினால் எண்ணிக்கொண்டே ஜபத்தினை செய்தல் வேண்டும். ஜபம் செய்யும் சமயத்திலும் ஆலயம் தரிசனம் செய்யும் சமயத்திலும் ருத்ராட்ச மாலை அணிந்திருத்தல் வேண்டும். ஆலயத்தினுள் ஜபம் செய்கிறார் என்றால் அவர் இரண்டு ருத்ராட்சங்கள் தரித்தல் வேண்டும். இவை அனைத்தும் அந்த முன்பு கூறியதை போல ருத்ராட்ச மகிமா என்பதில் இறையருள் இருப்பின் நாம் அனைவரும் சிந்திக்கலாம். ருத்ராட்ச மாலையா ஜப்தோ மந்த்ரோ அனந்த பலப்பிரதா. ருத்ராட்ச மாலையினால் செய்யக்கூடியதான ஜபமானது எண்ணற்றதான பலனை கொடுக்கக்கூடும். அருத்ராட்ச ஜபும்சாம் தாவன் மாத்திர பலப்பிரதா. ருத்ராட்சம் அணியாமல் செய்யக்கூடியதான ஜபமானது அந்த அளவிற்கு பலனை கொடுப்பதில்லை. ஜபம் என்பதன் பலனை கொடுக்குமே தவிர முறையான ஒரு பலனை ருத்ராட்சம் அணியாமல் கிடைக்கக்கூடிய செய்யக்கூடியதான ஜபமானது கொடுக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குரியதான விஷயமாகவே இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்தபடியாக கோபுர தர்சன பலன். அனைவரும் கோபுரம் என்பதை நாம் பலவாறாக நினைத்து கொண்டுள்ளோம். கோ என்றாலே பசு கூட்டம் என்று பெயர். புறம் என்றால் அது ஒரு அவைகள் நுழையக்கூடியதான ஒரு வழி என்று அதனை நாம் கூறலாம். அந்த கோபுரத்தில் பல நுணுக்கமான விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. அந்த கோபுரம் என்பது இந்த உயிர் கூட்டங்கள் பசு கூட்டங்கள் பதியாகிய பரம்பொருளை தரிசிப்பதற்கு ஒரு வழி வேண்டுமல்லவா, அந்த நுழைவாயில்தான் கோபுரம். அதில் பார்த்தோம் என்றால் உலகியல் சம்பந்தப்பட்டதான அனைத்து பதுமைகளும் அங்கு செதுக்கப்பட்டிருக்கும். பக்தன் அதை மட்டுமே பார்த்து கொண்டு இருத்தல் கூடாது. அவன் அந்த உலகியல் சார்ந்ததான விஷயங்கள் அனைத்தையும் அந்த கோவிலுக்கு வெளியிலேயே தனது மனதிலிருந்து இறக்கி வைத்துவிட்டு தூய மனதுடன் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதான ஒரு நிலைக்கு பக்தன் இருத்தல் வேண்டும். அதனால்தான் அதற்கு கோபுரம் என்பதான ஒரு பெயர் உண்டாயிற்று. எண்ணற்றதான சிற்பங்கள், எண்ணற்றதான ஒரு பக்தர்களுடையதான விஷயங்களை அனைத்தையும் அந்த கோபுரத்தில் நாம் காணலாம். அந்த கோபுரம் என்பது மிக நுழைவாயிலாக இருந்தால் அதற்கு கோபுரம் என்று பெயர். இறைவனுடையதான கருவறைக்கு மேல் இருந்தால் அதற்கு விமானம் என்று பெயர், அல்லது ஸ்தூபி என்றும் அதனை கூறுவார்கள். இவ்வாறு இந்த கோபுரத்தினை நாம் தரிசித்தல் வேண்டும். இந்த கோபுர தரிசனத்தினை பற்றி நீலகண்ட ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் அவர்கள் சிவார்ச்சனா சந்திரிகையில் மிக சிறப்பாக கூறியுள்ளார். கோபுரம் என்பதை பார்த்த பிறகு கோபுரத்திற்கு வெளியிலோ அல்லது நந்திக்கு பின்போ பலிபீட்டத்திற்கு பின்போ இருந்து ஒருவன் பிரதட்சிணம் செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். முதலில் இந்த கோபுரம் என்பதை ஆகமம் யாது கூறுகின்றது என்று பார்த்தால், அதற்கு சுப்ரபேதம் என்பதான ஆகமம் தூரத சிகரன் திருஷ்ட்வா நமஸ்குர்யாத்து யோ நரஹ முச்சியதே சர்வ பாபேப்யஹ நிர்மோகாதிவ பண்ணகாஹ. தூரதஹா சிகரம் திருஷ்ட்வா, தூரதஹா வெகு தொலைவிலிருந்து, வெகு தொலைவிலிருந்து சிகரம் திருஷ்ட்வா, சிகரம் என்று சொல்லக்கூடியதான கோபுரத்தின் உச்சி. கோபுரம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு சிகரம், நாசிகா, ஸ்தூபி, வர்க்கம் என்றெல்லாம் பல பகுதிகள் ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளன. சிகரம் என்றால் கோபுரத்தினுடையதான உச்சி. அந்த சிகரத்தை திருஷ்ட்வா பார்த்து நமஸ்குர்யாத்து யோ நரஹா, யஹா நரஹா எந்த மனிதன் நமஸ்குர்யாத்து நமஸ்கரிக்கிறானோ அவன் முச்சியதே சர்வ பாபேபியஹா அவன் அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் அவன் விடுபட்டவனாக இருக்கிறான். எவ்வாறெனில் நிர்மோகாதிவ பன்னகாகா, நிர்மோகஹா என்றால் சம்ஸ்கிருதத்தில் அந்த பாம்பினுடையதான சட்டை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த தோல், அதற்கு பெயர் நிர்மோகஹா என்று பெயர். எவ்வாறு பாம்பானது தனது தோளினை விட்டு வெளிவருகிறதோ அதனை போல இந்த ஆன்மீக சாதகன், அந்த பக்தனானவன் தான் செய்த பாவங்களிலிருந்து வெளிவருகிறான் என்கிறது சுப்ரபேதம் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆகமம். அடுத்தபடியாக ஒரு சிவஸ்தலம் என்றால் அந்த ஸ்தலத்தினை அந்த பக்தனானவன் எவ்வாறு பாவித்தல் வேண்டும். இன்று பல ஸ்தலங்கள் வணிக வளாகங்களாக அல்லது உலகியல் சார்ந்ததான விஷயங்கள் நடைபெறக்கூடியதான இடங்களாக மாறிவிட்டது. ஆனால் ஆகமங்கள் அவ்வாறு கூறவில்லை, புராணங்கள் அவ்வாறு கூறவில்லை. அந்த சிவம் இருக்கக்கூடியதான திருக்கோவிலை சுற்றி இருக்கக்கூடியதான ஸ்தலங்கள் அனைத்துமே சாக்ஷாத் கைலாசம், சிவனார் வீற்றிருக்கக்கூடியதான கைலாசம் என்கிறோம் அல்லவா, அந்த இடமாகவே கருதப்பட வேண்டும். தேவாலயாத் பிரதிருஷ்யந்தே விமானாக கோபுரான்விதாக யாவத் தேசேஷு பரிதா தாவத் கைலாச பூதலம் என்று கூறப்பட்டுள்ளது. தேவாலயாத் பிரதிருஷ்யந்தே, தேவாலயத்திலிருந்து சிறப்பாக எந்த அளவிற்கு காணப்படுகின்றதோ, விமானாக கோபுரான்விதாக விமானங்கள், கோபுரங்கள். முன்பே கூறினேன், கோபுரம் என்றால் பக்தர்கள் நுழையக்கூடியதான நுழைவாயில், விமானம் என்றால் அந்த கருவறைக்கு மேல் இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பு. அதற்கு விமானம் அல்லது ஸ்தூபி என்று பெயரிடுவார்கள். அவைகளுடன் கூடியதான இடம் எந்த இடத்திலிருந்து காணப்படுகிறதோ, யாவத் தேசேஷு பரிதஹா, அதனை சுற்றி இருக்கக்கூடியதான இடங்கள் அனைத்தும், தாவத் கைலாச பூதலம், அவைகள் அனைத்தும் பூலகத்தில் இருக்கக்கூடியதான கைலாசம் என்றே நாம் பாவித்தல் வேண்டும். அதனால்தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருத்தல் வேண்டாம் என்று கூறுகிறார்கள். முன்பே நமது முதல் நாளில் கூறியதை போல தனு கரண புவன போகங்கள் என நான்கை கொடுத்தார்கள். இந்த உலகத்தில் பிறந்ததான ஆத்மாக்கள், உடம்பு, அந்த கருவிகள், இந்த உலகம், உலகத்தில் இருக்கக்கூடியதான போகங்கள் அனைத்தையும் அனுபவித்தல் வேண்டும். அதே தருணத்தில் அவைகள் மிகச்சிறந்ததான சிவ பூஜையையும் செய்து அவர்கள் மேன்மையடைய வேண்டும். இந்த புவனங்கள் என எடுத்துக்கொண்டால் அதிலும் தூய்மையான இடத்தில் பூஜை செய்தல் என்பதன் அவசியத்தினை நாம் 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம். அவை அனைத்தையும் மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் இத்தருணத்தில். எனவே எந்த இடம் நமது கண்ணுக்கு தென்படுகின்றதோ, உதாரணமாக ஒரு ஊருக்கு செல்கிறோம், அந்த ஊரின் எல்லையை அடைந்த பிறகு அந்த ஊரின் எல்லையிலேயே நமக்கு கோவில் தெரிகிறது என்றால், அந்த ஊர் அனைத்தையுமே நாம் கைலாசமாக பார்த்தல் வேண்டும். பூலோகத்தில் இருக்கக்கூடியதான கைலாசமாக அனைத்து தேவா சிவாலயங்களும் திகழ்கின்றன என்பதில் ஐயமேதும் இல்லை. மற்ற இடத்தில் இத்தனைதான் பூலோகத்தில் இருக்கக்கூடியதான திவ்ய இடம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஆனால் சைவ ஆகமங்கள், அது எந்த விதமான திருக்கோவிலாக இருந்தாலும் சரி, நாம் நாளை மறுநாள் பார்க்க போகிறோம் கோவில்களை எத்தனை விதமாக பிரிக்கலாம் என்றெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அவ்விடத்தில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அவ்விடத்தை சாக்ஷாத் பூலோக கைலாசமாக நாம் பார்த்தல் வேண்டும். அடுத்தபடியாக அந்த கோவிலில் எழுப்பக்கூடியதான மணி ஓசைகள், அதுவும் மிக முக்கியமானது. சிவாலய வாத்திய கோஷ விசேஷா, சிவாலயத்தில் மணி அடித்தல் அல்லது திருச்சின்னம் என்று சொல்லக்கூடியதான ஒரு வாத்திய விசேஷம், அதனை ஊதுதல், பஞ்சவாத்தியம் என்று சொல்வார்கள், அதனை காலையில் கோவிலில் இசைத்தல் வேண்டும் என்றெல்லாம் ஆகமங்களில் பலவாறாக கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு கேட்கக்கூடியதான வாத்தியத்தின் விசேஷம் யாது, அந்த வாத்திய ஒளியின் விசேஷம் யாதெனில், ஸ்ரூயந்தே வாத்திய கோஷாஸ்ச யாவத்து தூராத்து சிவாலயாத்து தாவத் சிவபுரம் சாக்ஷாத்து அனவத்தியே மனோன்மணி. சிவனாரானவர் அம்பிகையிடம் கூறும் செய்யுளை போல் இது அமைகின்றது. ஹே மனோன்மணி, அனவத்தியே மனோன்மணி, அம்பிகையே மனோன்மணியே, சிவாலயாத்து ஸ்ரூயந்தே வாத்திய கோஷாஸ்ச யாவத் தூராத் சிவாலயாத்து, சிவாலயத்திலிருந்து எந்த அளவிற்கு தள்ளி இந்த சிவாலயத்தில் ஒலிக்கக்கூடியதான வாத்தியத்தின் ஓசையானது ஒருவருடையதான காதில் விழுகிறதோ, அந்த இடம் வரை தாவத் சிவபுரம் சாக்ஷாத், அந்த இடமே சிவபுரம் என்று நாம் மனதில் நிறுத்தல் வேண்டும். எனவே திருக்கோவிலில் திருமணம் போன்றவைகள் செய்யக்கூடியவர்கள் தேவையில்லாத இசை பாடல்களை அனைத்தையும் போடுதல் கூடாது என்பதை நாம் இதன் மூலமாக சூச்சகமாக உணரலாம். ஏனெனில் ஆலயம் எனில் ஆலயத்திலிருந்து ஒலிக்கக்கூடியதான வாத்திய கோஷங்கள் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர, வேறு எந்த வாத்திய கோஷங்களும் வேறு தேவையற்றதான இசைகளும் இருத்தல் கூடாது. தேவார இசைகள் இருக்கலாம், அவைகள் பூஜைக்கு அங்கமாக இருக்கக்கூடியதான சமயத்திலோ அல்லது விசேஷமான சமயத்திலோ, பன்னிரு திருமுறை திருவிழாக்கள் என்றெல்லாம் செய்வார்கள். அதை போல சிவனாருடையதான பெருமையை கூறக்கூடியதான இன்னிசை நிகழ்வுகள், தேவார இசை நிகழ்வுகள் அனைத்தும் இருக்கலாமே தவிர, வேறு எந்த விதமான தேவையற்றதான இசைகள் எதுவும் இருத்தல் கூடாது. ஏனெனில் அந்த இடமே சாக்ஷாத் கைலாசம். கைலாசத்தில் பரமபதியான பரமேஸ்வரனை எவ்வாறு நாம் பாவிக்க வேண்டுமோ, அதே பாவனையுடன் நாம் ஆலயத்தில் சிவனாரை தரிசித்தல் வேண்டும். அங்கு இருக்கக்கூடியதான கைலாயம் வேறு, இங்கு இருக்கக்கூடியதான இந்த உலகம் இந்த கோவில் வேறு என்பதான ஒரு நிலை ஒரு பக்தனுடையதான மனதில் இருத்தல் கூடாது. பின்பு நாளை மறுநாள் நாம் பார்க்க போகிறோம், தேவாலய சிவாலயத்தினுள் தேவையில்லாமல் பேசுதல், தேவையில்லாமல் சிரித்தல் போன்றதான விஷயங்கள் அனைத்தையும் நாம் தவிர்த்தல் வேண்டும் என்பதை நாம் உணருதல் வேண்டும். அடுத்தபடியாக இந்த ஆலயத்தினுடையதான பெரிய மணி, ஆலயத்தினுள் மகாகண்டா என்று சொல்வார்கள், அந்த பெரிய மணியினை நாம் கேட்டல் வேண்டும். அதுவும் மிக முக்கியமான ஒன்று. அது யாதெனில், அனைத்து தேவாலயங்களிலும் பெரிய மணி என்பது ஒன்று இருக்கும். அதன் பயன், மகாகண்டா நினாதேன ராட்சசாச்ச அசுராஸ்ததா பிரம்மராட்சச பைசாச்ச பூத யக்ஷ உரகேஸ்வராக தூரம் கச்சந்தி நாதேன யாந்தி தேவாசு சந்நிதிம். கோயில்களில் பெரிய மணியில் தோன்றிடும் பெரும் ஓசையால் இராட்சசர்கள், அசுரர்கள், பிரம்ம ராட்சசர்கள், பிசாச்சுகள், பூதங்கள், யக்ஷர்கள், பெரும் பாம்பினங்கள் இவை யாவும் விலகி தொலைவுக்கு, அதாவது வெகு தூரம் செல்கின்றன என்றும், தேவர்கள் அந்த ஆலயத்தில் தோன்றுவார்கள், வந்திருந்து பூசையை ஏற்று அருள்வார்கள் என்கிறது சுப்ரபேதம் என்பதான ஒரு ஆகமம். எனவே ஆலயத்தினுள் பெரிய மணி அடிக்கிறதே, இது எனக்கு தொல்லையாக இருக்கின்றதே என்பதான ஒரு நிலை எந்த ஒரு பக்தனுடையதான மனதிலும் இருத்தல் கூடாது. அது மிகவும் மகிமை வாய்ந்ததான ஒரு மணியாக கருதப்படுகின்றது. அடுத்தபடியாக, தர்சன காலே வஸ்திர ஆச்சாதன பலம். முன்பே நான் கூறியதை போல, ஆடவர்கள் சிவாலயத்தினுள் செல்கிறார்கள் என்றால், பக்தர்களாகிய ஆடவர்கள் சிவாலயத்தினுள் செல்கிறார்கள் என்றால், அவர்கள் மேலே துணி ஏதையும் போர்த்தி கொண்டு தரிசனம் செய்தல் கூடாது. இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்வோமே என்றால், சட்டை அணிந்து கொண்டு தரிசனம் செய்தல் கூடாது. சிவனாரை சட்டை அணிந்து கொண்டு தரிசனம் செய்தல் கூடாது என்பது மிகவும் முக்கியமானது. இது பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. விசேஷமாக அம்சுமான் என்பதான ஆகமத்தில், வஸ்திரேனாச்சாத்ய தேகம் ஸ்வம் யோனர பிரணமேத்துமாம் த்ரிஜன்ம ஜாயத்தே மூக்கா சப்தஜன்மசு நிர்தனஹா. வஸ்திரேன ஆச்சாத்ய தேகம் ஸ்வம், எவன் ஒருவன் தனது தேகத்தினை வஸ்திரத்தினால் போர்த்தி கொண்டு சிவனாரை தரிசிக்கிறானோ, பிரணமேத்துமாம் என்னை தரிசிக்கிறானோ, அதாவது சிவனார் கூறுவதை போல் அமைந்துள்ளது, சிவனாரை தரிசிக்கிறானோ அவன் யாதெனில், த்ரிஜன்ம ஜாயத்தே மூக்கா, அடுத்த மூன்று ஜென்மங்களுக்கு ஊமையாக இருப்பான். சப்த ஜன்மசு நிர்தனஹா, ஏழு ஜென்மத்திற்கு அவன் தனம் இல்லாதவனாக இருப்பான், செல்வம் இல்லாதவனாக இருப்பான். எனவே சிவாலயத்தினுள் செல்பவர்கள் அவசியம் ஆடவர்கள் மேல் சட்டை அணியாமல் அங்கவஸ்திரத்தினை இடுப்பில் கட்டி கொண்டு, வேஷ்டி உடுத்தி கொண்டு, அதற்கு மேல் அங்கவஸ்திரத்தினை இடுப்பில் கட்டி கொண்டே தரிசனம் செய்தல் வேண்டும். பூஜை செய்பவர்கள் அவரவர்கள் பழக்கத்திற்கு ஏற்றால் போல் அவர்கள் ஒரு சிலர் உத்தரீயம் என்பதை அணிந்து கொள்வார்கள். அது அந்த ஆச்சாரியருடையதான அந்த சூழ்நிலையை பொறுத்தது என்பதை நாம் உணருதல் வேண்டும். இது அந்த ஒருவன் உடுத்தி கொள்ளக்கூடியதான ஆடை அந்த விஷயத்தை பொறுத்தவரையில், திரை போட்டிருக்கக்கூடியதான காலத்தில் சிவனை தரிசித்தல் கூடாது, மற்றும் ஆலயத்தினை தூய்மையாக வைத்தல் வேண்டும், ஆலயத்திற்கு மேலும் நேர்த்தியாக எவ்வாறு செய்தல் வேண்டும் போன்றதை பல ஆகமங்களின் அடிப்படையிலும், இராமாயணம் போன்றதான இதிகாசங்களின் அடிப்படையிலும் காணலாம். இது காலம் இணையத்தில் கிடைத்த ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும், எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரர் அனைத்து நன்மைகளையும் நலன்களையும் செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் என்பதான ஒரு பிரார்த்தனையினை வைத்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சைவம் .org அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதிஷம் வான்முகில் வழாது பெய்க மணில்வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிழாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. எஸ் சிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா, தயோஹோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.